அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 18 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் கடும் அமளியை அடுத்து தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபித்தது பற்றிய செய்திக்குறிப்பு.
தீர்மானத்தை எதிர்த்தோர் 11, நடுநிலை வகித்தோர் யாரும் இல்லை.
எங்களை எல்லாம் அங்கிருந்து குண்டு கட்டாக தூக்கி அடித்து உதைத்து ஷூ காலால் மிதித்து எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து.
தமிழக சட்டமன்றத்தில் நடந்த வன்முறைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளது குறித்த செய்தி.
எதிர்கட்சியை சார்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பமுடைய ஏவுகணையை சமீபத்தில் வடகொரியா ஏவி உள்ளதை தொடர்ந்து அதன் மீது அழுத்தங்களை அதிகரிக்கும் முயற்சியாக வடகொரியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி முழுவதையும் இடைநிறுத்துவதாக சீனா அறிவித்திருக்கிறது. இந்த வாரம் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் ஒன்றுவிட்ட சகோதரர் மலேசியாவில் படுகொலை செய்யப்பட்டதோடும் தொடர்புடையதாக இந்த நடவடிக்கை இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். படுகொலை செய்யப்பட்ட கிம் ஜோங் நாம் சீனாவின் எல்லையான மக்காவில் நாடு கடந்து வாழ்ந்து வந்தார். நிலக்கரி வடகொரியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாக இருக்கும் நிலையில் சீனாவுக்கு ஏற்றுமதியாகும் நிலக்கரிதான் அந்நாட்டின் பலவீனமான பொருளாதாரத்திற்கு முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறது. அதனுடைய அணு ஆயுத வளர்ச்சிக்கு செய்யப்படும் நிதி ஆதரவுக்கான அந்நிய செலாவணியை இது வழங்குவதாக உள்ளது.
காம்பியாவின் அதிபராக பொதுமக்கள் முன்னிலையில் அடாமா பாரோ இன்று பதவியேற்றுக் கொண்டார். காம்பியாவின் தலைநகர் பஞ்சூலில் மக்கள் கூட்டம் நிறைந்த அரங்கு ஒன்றில் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இதற்கு முன் அதிபர் பதவியில் இருந்த யாக்யா ஜமே நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் தோல்வியை தழுவினார். வலுக்கட்டாயமாக அப்பதவியில் இருந்து நீக்கப்படுவீர்கள் என்று ஜமேவிற்கு விடுக்கப்பட்ட மிரட்டலை தொடர்ந்து அவர் கடந்த ஜனவரி மாதம் பதவி விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யா உலக ஒழுங்கை குலைப்பதாக தெரிவிக்கப்படுவதை அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் மறுத்துள்ளார். கிழக்கு பகுதிகளுக்கு விரிவாக்கப்பட்ட போது முன் உதாரணமற்ற பதட்டத்தை ஏற்படுத்திய பனிப்போர் மனநிலையிலேயே நேட்டோ அமைப்பு முடங்கிவிட்டதாக முன்னிச்சில் நடைபெற்றதொரு சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய போது அவர் கூறியிருக்கிறார்.
Расширение НАТО привело к небывалому за последние 30 лет уровню напряженности в Европе.
ஆனால் ரஷ்யா அமெரிக்காவோடு யதார்த்த ரீதியிலான உறவுகளை ஏற்படுத்த விரும்புவதாக லாவ்ரோவ் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக அதே நிகழ்வில் பேசிய அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் ரஷ்யாவோடு நல்லுறவு ஏற்படுத்த அமெரிக்க நிர்வாகம் பொதுவான தளம் ஒன்றை தேட முயன்றாலும் உக்ரைனில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யாதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் நேட்டோவுக்கு ஆதரவு அளிப்பதை தொடரும் என்பதற்கான இதுவரையில் அளிக்கப்பட்டதிலேயே வலுவான உறுதியையும் துணை அதிபர் பென்ஸ் தன்னுடைய உரையில் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் ஆதரவை ஐரோப்பிய கூட்டணி நாடுகளுக்கு மீண்டும் உறுதி செய்யும் வாயிலான இந்த முன்னெடுப்பில் அமெரிக்கா தன்னுடைய கூட்டணி நாடுகளுக்கு உறுதியான ஆதரவை வழங்குகிறது. ஆனால் எல்லா நாடுகளுக்கும் பாதுகாப்பிற்கு செலவிடும் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.
டச் நாட்டை சேர்ந்த அரசியல்வாதியான கிரீட் வைல்டர்ஸ் நாட்டுக்குள் நுழையும் முஸ்லீம் குடியேறிகள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்ற உறுதிமொழியுடன் தன் கட்சியின் தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார். ரோட்டர்டாமுக்கு அருகே உள்ள சிறிய நகர் ஒன்றில் குழுமியிருந்த சில நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களிடையே பேசிய அவர் நெதர்லாந்து நாட்டுக்குள் யாரை அனுமதிக்க வேண்டும் என்பதை நெதர்லாந்தே முடிவு செய்வதை தன்னுடைய சுதந்திர கட்சி உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளார்.
சமீபத்தில் தங்க நாட்டு எல்லையில் நடத்தப்பட்ட ஷெல் குண்டு தாக்குதல்களுக்கு பாகிஸ்தானிடமிருந்து ஆப்கான் அரசாங்கம் விளக்கம் கேட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு ஒன்றில் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஆப்கானிஸ்தான் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். தமிழக கண்ணோட்டம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன் கடும் அமளி ஏற்பட்டது. இன்று அங்கு நடந்த நிகழ்வுகளை தொகுத்து தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக சட்டப்பேரவையில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் புதிய முதலமைச்சராக அதிமுகவின் எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்ற நிலையில் அவரது அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலையில் நடக்க வேண்டிய நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு அவையில் நடந்த அமளிகளின் காரணமாக பிற்பகல் 3 அளவில் நடைபெற்றது. வாக்கெடுப்புக்கு முன்னதாக திமுகவினர் வெளியேற்றப்பட்ட நிலையில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. இதனால் அதிமுகவைச் சேர்ந்த 133 உறுப்பினர்கள் மட்டுமே வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். அவை 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது.
முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இத்தீர்மானத்தை அவையினுடைய முடிவுக்கு விடுகின்றேன்.
இதில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 122 வாக்குகளும் எதிராக 11 வாக்குகளும் பதிவானதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார்.
பேரவையின் முடிவுக்கு விடப்பெற்று வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 122, தீர்மானத்தை எதிர்த்தோர் 11, நடுநிலை வகித்தோர் யாரும் இல்லை. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது.
முன்னதாக இன்று காலையில் சட்டப்பேரவை கூடியதும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டனர். திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தினர். இதனால் திமுகவைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகரின் மேஜை கீழே தள்ளிவிடப்பட்டது. புத்தகங்கள் கிழித்து எறியப்பட்டன. இதையடுத்து அவை பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது ரகசிய வாக்கெடுப்பு மற்றும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தேதியை 1 வாரம் ஒத்திவைக்க வேண்டுமென்று ஸ்டாலின் 2 கோரிக்கைகளை முன்வைத்தார். சபாநாயகர் அதனை ஏற்காததால் திமுகவினர் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர். சபாநாயகரின் மைக் 2வது முறையாக உடைக்கப்பட்டது. ஆனால் அவர்களை வெளியேற்ற முடியாமல் சபை காவலர்கள் திணறினர். இதையடுத்து அவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு பிறகு திமுக உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக குண்டுக்கட்டாக தூக்கி அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். தான் தாக்கப்பட்டு சட்டை கிழிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்.
எங்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி அசிஸ்டன்ட் கமிஷனர் சேசாயி அவரே வெளியிலிருந்து வந்து எங்களை எல்லாம் அங்கிருந்து குண்டுக்கட்டாக தூக்கி அடித்து உதைத்து ஷூ காலால் மிதித்து எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து
சட்டையெல்லாம்
ஏற்கனவே உட்காயம் வேற ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
இதற்கு பிறகு நேராக ஆளுநர் மாளிகைக்கு சென்ற மு க ஸ்டாலின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஒத்திவைக்க வேண்டுமென்றும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென்றும் ஆளுநரிடம் மனு அளித்தார். பிறகு நேராக மெரினா கடற்கரைக்கு வந்த அவர் அங்கிருந்த காந்தி சிலை முன்பாக போராட்டத்தில் அமர்ந்தார். அவரோடு ஆயிரக்கணக்கான திமுகவினரும் போராட்டத்தில் உட்கார்ந்தனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்து பிறகு விடுவித்தனர். இதற்கிடையில் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கப்பட்டதை கண்டித்து மாநிலத்தின் பல பகுதிகளில் இன்று திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த தனியார் மற்றும் அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இதற்கிடையில் இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார்.
நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்ற தீர்ப்பு இன்றைக்கு மக்களிடத்திலே விடப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அந்தந்த தொகுதிக்கு சென்று மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய எண்ணங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டு நீங்கள் எல்லாம் தொகுதிக்கு வரலாமா என்ற கேட்கின்ற நிலை உறுதியாக எழும்.
முதலமைச்சராக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது,
இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பாடுபட்டு உருவாக்கிய இந்த இயக்கத்தை அழிக்க முற்பட்டவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டது இந்த சட்டமன்ற
என்று கூறினார். நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்றதால் தலைமைச் செயலகத்தை நோக்கிச் செல்லும் காமராஜர் சாலையில் இன்று கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சபையில் அமளி ஏற்பட்ட போது தலைமைச் செயலகத்திற்கு வரும் வழிகள் அனைத்தும் மூடப்பட்டன. இதற்கு பிறகு மாலையில் மு க ஸ்டாலின் போராட்டத்தில் அமர்ந்ததால் காமராஜர் சாலையிலும் அதனையொட்டிய பகுதிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
முரளிதரன் வழங்கிய தொகுப்பு அது. நேயர்கள் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்த நேரலை தொகுப்புகளை பிபிசி தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தில் காணலாம். அடுத்ததாக தமிழக சட்டமன்றத்தில் நடந்த வன்முறை சம்பவத்தை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்களது கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம்.
இந்த வெளிப்பாட்டை இது குற்றம் அது குற்றம் சொல்றதை விட ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பினுடைய குற்றமாகத்தான் நான் இதை கருதுகின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அந்த அதிகாரத்தை எப்படியாவது எட்டி பிடிக்கணுங்கிறதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மோதல் தான். மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதே போல ஆளும் கட்சியா ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, எதிர்கட்சிக்கு இன்னொரு நோக்கம் இருக்கு. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜனநாயகம் அல்லது விதிமுறைகள் இது எல்லாவற்றையும் மிகச் சுலபமாக மீற முடியும் என்பதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானமாகத்தான் இது கருதுகின்றேன். சட்டமன்றத்தில் நடைபெற்ற எல்லா விஷயங்களும் சாதாரண விஷயங்கள் அல்ல. அது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய அருவறுப்பை தரக்கூடிய ஒரு ஜனநாயக குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் வெட்டி தலை குனியக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை நான் கருதுகிறேன்.
ஒரே இடத்தில் அடைத்து வைத்திருந்து இன்றைக்கு கொண்டு வந்து சட்டமன்றத்திலே நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 4 நாட்கள் ஒரு இடைவெளியை விட்டு பிறகு அவர்களை வாக்களிக்க விட்டால்தான் அவர்கள் அவர்களுடைய நிலையில் இருந்து வாக்களிப்பார்கள் என்று கருதினோம். அதற்கும் அவர்கள் ஒத்துவராத நிலையில் சட்டமன்றத்தை பொறுத்தமட்டில் சபாநாயகருக்கு முன்பாக இருக்கக்கூடிய இடம் என்பது பொதுவாக ஜனநாயகத்தில் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குமோ அந்த முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய தலைமையிலே அங்கே போராட்டம் நடத்தி
ஒருபுறம் சட்டப்பேரவை தலைவர் தன்னுடைய சட்டை கிழிக்கப்பட்டது என்றார், இன்றுபுறம் எதிர்க்கட்சி தலைவர் என்னுடைய சட்டையையும் கிழித்து விட்டார்கள் என்று வெளியில் வந்து ஊடகத்தின் முன்னால் குற்றம் சாட்டுகிறார். இப்படி சட்டப்பேரவையில ஜனநாயகம் கொச்சைப்படுத்தப்படக்கூடிய வகையில் இது நடந்தேறியிருக்கிறது.
அரசியல் கட்சியினரின் கருத்துக்களை கேட்டீர்கள். அடுத்தது, இன்று சட்டப்பேரவையில் அரங்கேறிய நிகழ்வுகள் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து மூத்த பத்திரிகை ஆசிரியர் என் ராமிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இல்ல, அது சரியான ஜனநாயக முறையில் நடக்கவில்லை. ஏனென்றால் அந்த எம்எல்ஏகள் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்ஸ் இல்ல. அவங்கள வந்து அதாவது கவர்னர் வந்து பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஸ்வேரன் பண்ணதுக்கு பிறகு கூட அவங்க அந்த ரிசார்ட்ல தான், அந்த கோல்டன் பே ரிசார்ட்ல போய் அவங்க அடைக்கப்பட்டார்கள். அவங்கள நம்பல ஆப்வியஸ்லி ஏஐடிஎம்கே லீடர்ஷிப். அதனால அது சரியான நிலையில நடக்கவில்லை.
சுப்பிரமணியம் சாமி சொல்லியிருக்காரு, இந்த ரகசிய வாக்கெடுப்புங்கிறது ஒரு அபத்தமான கோரிக்கை. இது வந்து முன்னால வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல எப்பவுமே பாராளுமன்ற ஜனநாயகத்துல ரகசிய வாக்கெடுப்புங்கிறது நடந்தது கிடையாது, அது ஓபனா தான் நடக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க இதை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க?
அதுதான் முறை. அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கிறதுனால இது சீக்ரெட் பேலட் ரகசிய இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். முறை இல்லதான் கரெக்ட். ஆனா இந்த இந்த ஒரு பெக்யூலியர் சூழ்நிலையில அந்த அந்த டிமாண்ட் வந்து அந்த கோஷம் எழுந்திருக்கிறது. அதை இவங்களால சமாளிக்க முடியவில்லை. திங்ஸ் காட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்.
திமுக வந்து இந்த சரியான முறையில் அதை கையாண்டுதுன்னு நினைக்கிறீங்களா?
அது உள்ள வந்து அந்த மாதிரி அந்த சேரை உடைச்சு ஸ்பீக்கரை போய் இது பண்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனா அதை மக்கள் வந்து பெரிய விஷயமா பார்க்கவில்லைங்கிறது தெரியுது. மீடியாவில் அது பெரிய விஷயமாக போன்றது, அதை அதை கண்டிக்க வேண்டுதான். ஆனால் ஸ்டாலின் வந்து அதை ஒரு அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி அது நான் தான் அதுக்கு பொறுப்பு, அது அது பற்றி வேற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு, பெரிய இஷ்யூவாக வந்திருக்கிறது. நான் அதாவது திமுக வந்து இந்த இதில் பண்ணி தே டுக் த பொலிட்டிக்கல் இனிஷியேட்டிவ், தே சீஸ் த பொலிட்டிக்கல் இனிஷியேட்டிவ் என்று இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் சொல்லலாம். இதுக்கு முன்னால் எல்லாரும் பண்ணிட்டு சொல்லோம்னா ஃபோக்கஸ் ஆஃப் இந்த ஹோல் டெவலப்மெண்ட். ஆனால் இன்றைக்கு அது மாறிவிட்டது. இதுதான் அதோடைய அரசியல் சிக்னிஃபிகன்ஸ்.
இந்த நம்பிக்கை வாக்குக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அரசு தங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி அப்படின்னு சொல்லுவோமே, இந்த அரசியல் ரீதியான ஒரு சட்டபூர்வ நியாயத்தன்மை அதற்கு வந்துவிட்டதாக சொல்ல முடியுமா?
அது சொல்ல முடியாது தான். அதாவது
எப்படி அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்திருக்கு,
மெஜாரிட்டி வந்திருக்கு, அது அக்கார்டிங் டு லா செய்யலாம். ஆனால் லெஜிட்டிமசி நீங்கள் கேட்டதுனால அது கட்டாயமாக இருக்காது. ஏன்னா வெரி அன்பாப்புலர். அதுதான் நமக்கு மீடியாவில் கூட இப்போ டிவி சேனல்ஸ் முதல்ல ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ எல்லா மெசேஜஸும் அவங்களுக்கு வருதெல்லாம் இப்போ இந்த இது திமுக ஆதரிச்சு தான், இந்த செயல்களை ஆதரிச்சு தான். டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ்.
மூத்த பத்திரிகை ஆசிரியர் என்றாம். நேயர்களே, நீண்ட செய்தி அரங்கம் அமைந்துவிட்ட காரணத்தால் இன்று ஒலிபரப்பாக வேண்டிய நேயர் நேரம் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858888 5569 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.